அதனால கொஞ்சோண்டு இருக்கு பாருங்க, அத அந்த தவறு இவரை செய்ய விடாம தடுத்துருக்கு. அத நான் இப்ப வந்து இவரை மன்னிக்கலன்னு சொன்னா அது வளராது. அந்த கொஞ்சமோண்டு இருக்கக்கூடிய ஒரு நேர்மைத்தன்மைய நாம இவரை மன்னிப்பதன் மூலமாக அதிகரிக்க செய்ய வேண்டும். ஆகா எவ்வளவு அற்புதமான விஷயம். அதனால மன்னித்து அவரை விடுதலை செய்கிறார். அப்புறமா அதன் பிறகு சிவாஜியினுடைய ரொம்ப நேர்மையான ஒரு சிப்பாயா அவர்னாலும் மாறிடுறாரு. சோ ஆக மன்னிக்கும் தன்மை என்பது என்ன ஆக்குறது? நம்மிடம் இருக்கக்கூடிய டேலண்ட, நம்மிடம் இருக்கக்கூடிய நேர்மைத்தன்மையை வெளிக்கொணர உதவுகிறது, எதிரே கொண்டு வருகிறது. அதை உறுப்பு அதாவது அதை வந்து ஒன்றுதல் செய்கிறது வெளிக்கொண்டுவதற்கு. ஆக மன்னித்தல் என்பது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால் அந்த குணத்தின் மீது நம்ம ஃபோகஸ் பண்ணணும். நான் இவ்வளவு அவ்வளவு தவறு பண்ணியிருக்கிறார், அவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க, நான் இவரை மன்னிக்க முடியாது. ஆனா பாபா என்ன சொல்றேன், பாபா கிட்ட கூட பலவிதமான ஆத்மாக்கள் முன்னால நிக்கிறாங்க. யஜ்ஞத்தை ஹிஸ்டரியில நீங்க பாத்திருப்பீங்க, பாட்டிருப்பீங்க பாபா முன்னால. அப்ப யஜ்ஞத்தில் உள்ள யஜ்ஞத்துக்குள்ளேயே தடை ஏற்படுத்தக்கூடிய ஆத்மாக்களும் இருக்கிறது. ஆனா பாபாவுடைய திருஷ்டி பார்வையில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுகிறதா? இந்த ஆளை பார்த்து எனக்கு ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாபா சொல்லிக்கிறாரா? எல்லாருடைய பாவனையும் பாபா தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி இருக்கிறாரு. யார் எப்படின்னு பாபாக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அவருடைய நம்மீதான ஒரு பாவனை என்பது மாற்றத்தில் வராது. ஏனென்றால் பாவனைகள் வந்து மாற்றுவோம். ஏன் மாறுவதில்லை? எவ்வாறு கெட்டவங்களை பார்த்து கோபம் பாபாக்கு ஏன் வர்றதில்லை? ஏயா இவ்வளவு ஞானம் சொல்லிக்கிற முரளி கேட்டு திரும்ப இந்த தப்பு பண்ணி இன்னைக்கா சொல்லிக்கிறாரு வாணில? ஏன்னா சட்டத்தை உருவாக்குவார், ஆன்மீக சட்டத்தை உருவாக்கும் வல்லவே அவர் தான். கர்மத்தினுடைய கதியை வர நன்றாக உணர்ந்திருப்பவர் பாபா. அதனால அவர் தெரியும் யார் எப்படி கர்மங்களை செய்கிறார்களோ அதனுடைய பலனை அவ்வாறே பெறுவார்கள். இது வந்து ஆன்மீக சட்டம். இந்த விதியை வந்து பாபா கூட மீற முடியாதுங்கிறார். இந்த விதியை அதனால அந்த கர்மத்தினுடைய செயல் அது பலன் வந்து அவர் அனுபவித்து ஆக வேண்டும் என்று இருக்கும்போது நான் ஏன் வந்து அவர் மீது ஒரு கெட்ட பாவனை உருவாக்கிக் கொள்ள வேண்டும்? அவர் மீது ஏன் வந்து தீய உணர்வோடு நான் பார்க்க வேண்டும்? பாபா சொல்றார் அவர் அவருடைய கர்மத்தின் உழவே அவர் பலனை அனுபவித்து ஆக வேண்டும். இந்த கர்மத்தின் பலனை வந்து யாரும் வந்து நீக்க முடியாது. பிரம்மா பாபா நம்பர் ஒன் ஆத்மா. அவருக்கே கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது தொண்டை போயிது. அப்ப என்ன சொல்றாரு பாபா, இந்த சரீரத்தினுடைய கர்மத்தினுடைய கணக்குன்னு சொல்றாரு இல்லையா? ஆக
பகவான்
கர்மத்தினுடைய விஷயத்தை பார்க்கும்போது கடவுள் கூட சாட்சி நிலையில் நின்றார் கர்மத்தின் உழைவை பார்க்கும்போது. ஆக கர்மத்தினுடைய கிடைத்தே ஆக வேண்டும் என்று இருக்கும் பொழுது நான் ஏன் அவரை பற்றி தவறாக எண்ண வேண்டும்? தப்பு செய்கிறவர் பற்றி பாருங்க, அதான் கடவுள். நான் என்னுடைய பொறுமையை ஏன் இழக்க வேண்டும்? பாருங்க, பொறுத்திருந்து பாருங்கள் பாபா சொல்றாரு. அதனுடைய விளைவு என்பது நடக்கும். இப்போ தற்காலத்தில் பிரசன்டல வந்து நீங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்கிறார் பாபா. நான் கெட்டதாக அவரை பற்றி எண்ணும் பொழுது அல்லது பதிலுக்கு பதில் செய்யும் நினைக்கும் போது ஏதாவது பலன் நடக்க
போதானே?
என்னுடைய எண்ணத்தை நான் ஏன் தீயதாக மாற்றிக்கொள்ள வேண்டும்? என்னுடைய மனதை நான் ஏன் கெட்டதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்? கலப்படமாக என் மனது என்னுடைய எண்ணங்களை நான் ஏன் ஆக்கிக் கொள்ள வேண்டும்? நல்ல புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க? அதை ஒதுக்கிவிட்டு சைட்ல போவாங்க, அதிலே உள்ள மாட்டிக்கிட்டு என்ன அவருடைய புத்தியும் வந்து குழப்பத்தில் கொண்டு வந்து நானும் ஏன் குழம்பணும்? கர்மத்தினுடைய விளைவு என்பது அற்புதமான ஒரு சித்தாந்தம், ஆன்மீக சட்டம். அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அதனால மன்னித்து விடுவது புத்திசாலித்தனமா அல்லது இன்னும் குழப்பத்தில் அவரோட மோதி கொண்டிருப்பது புத்திசாலித்தனமா? அது சிரேஷ்ட கர்மத்தினுடைய பலன் என்னவா இருக்கும்? ரெஸ்பெக்டோடு நாம் அவங்களை நினைத்து பார்ப்பது, அந்த ஆத்மாக்கள் மீது நல்லது என்பது. அவர் என் மேல கெட்டது நினைக்கிறாரு, ஆனா நான் அவருக்காக நல்லதை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நல்ல செயல். அவருக்கு கூட அவர் மீது சுப பாவனை இருக்கிறது, நல்ல எண்ணம் இருக்கிறது. அதன் மூலம் அவர் தன்னுடைய தவறை உணர்வார். நான் இவருக்கு கெட்டது பண்ணேன், ஆனா கூட இவர் வந்து எனக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அவருக்கு ஒரு ரியலைசேஷன், ஒரு உள்ளுணர்வு அவருக்கு ஏற்படுத்தும் இந்த செயல், இந்த எண்ணம். சுப பாவனைகள் மூலமா, ஆசீர்வாதம் மூலமா அவருடைய உள்ளத்தை நான் அடிமையாக்க முடியும். சக்தியை காமிச்சு பலத்தை காமிச்சு மற்றவங்களை அடிமையாக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பயந்து போய் வேணா அவங்க வந்து அடிமையாகலாம். ஆனா உள்ளத்தின் அடையாளத்திலிருந்து நாம வந்து நமக்காக அவங்க பணிய மாட்டாங்க. பணியணும், அதுதான் உண்மையான விஷயம். உள்ளத்தால் பணிய வேண்டும், பயத்தால் அல்ல. பெரிய விரோதி கூட, எதிரி கூட நமக்கு நண்பனாகி விடுவார்கள். நான் உண்மையிலேயே உண்மையான உள்ளத்தோடு அவர்களை மன்னித்து விட்டால் அந்த கொடிய விரோதி கூட நமக்கு நண்பனாகிவிட வாய்ப்பு இருக்கிறது. மேத்து எதிரியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நல்ல சகயோகியாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு என்று இன்றைக்கு யாருமே எதிரி கிடையாது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் அக்கம் பக்கத்தில் எங்குமே யாருமே எனக்கு எதிரிகள் கிடையாது, எல்லோருமே எனக்கு நண்பர்கள். என்ன அருமையான ஒரு சொற்றொடர். என்னுடைய இன்றிலிருந்து என்னுடைய நண்பர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகரிக்க வேண்டுமே ஒழிய எதிரிகள் எண்ணிக்கை அல்ல. என்னுடைய லிஸ்டில் நண்பர்களுடைய பெயர்கள் தான் இருக்க வேண்டும். சரிதானே? இல்லறவாசிகள் உட்கார்ந்துக்கிறீங்க, உங்களுக்கும் குழந்தைகள் இருப்பாங்க, குடும்பம் இருக்கும். ரெண்டு குழந்தைகள் ரொம்ப நல்ல குழந்தைங்க, கீழ்படிக்கு நடக்கக்கூடிய குழந்தை. ஒரு பய சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல. சரியான நாள் சடா. ஆனா நீங்க எல்லாருமே உங்க குழந்தைகள், நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்போடு நடத்துறீங்க, அந்த குழந்தையும் கூட நல்லதா தான் நடத்துறீங்க. பாபா என்ன சொல்றாரு, இந்த பெரிய ஆன்மீக குடும்பத்துல கூட கடைசி நம்பர் வரை கூட நான் வந்து கெட்டது நினைக்க முடியாது. அவரும் பாபா வந்து பாபான்னு கூப்பிட்டாருங்கிறாரு. பாபா உங்க குழந்தைகள் மேல, உங்க குழந்தைகள் கெட்ட குழந்தைகள் மேல கூட உங்களுக்கு நல்ல பாவனை இருக்கு. அதே போலதான் பாபாவுக்கும் இல்லையா? இந்த அளவு கூட அதிகமான பாபா நமக்கு நம்ம மீது அன்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு அம்மா பல குழந்தைகளை வந்து அன்பு பண்றாரு. எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் சரி, தாய் எப்படி இருப்பா, அன்பு பாராட்டுவாள். அதே போல பி கே இருந்தாலும் சரி, நான் பி கே இருந்தாலும் சரி, பாபாவுக்கு எல்லோரும் சமம். அவருக்கு முன்னால் குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா இரவு பகல் பார்க்காம கண் விழித்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுப்பதிலேயே, மாத்திரை மருந்து கொடுப்பதிலேயே இருக்கு. அப்படி விட்டுறது இல்லையா, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அம்மா. அதுதான் உண்மையான தாய், அப்பாவும் தான். அதே போல பாபாவும் நம்மீது காட்டுகிறார். நம்ம எவ்வளவுதான் பலகீனமா இருந்தாலும் சரி, நாம் நம்மீது அன்பையே பொழிகின்றார் பாபா. வீட்டில் கூட பலவீனமான குழந்தைகளுக்கு தான் அம்மாவுக்கு ரொம்ப பாசம் இருக்கும் பொதுவா. ஆக பலவீனமான ஆத்மாக்கள் மீது பாபா வந்து விசேஷமான கவனத்தை செலுத்துகிறார். அந்த குழந்தையும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும். உங்களுடைய குழந்தை வந்து தப்பு பண்ணிட்டு வந்தா அது சரி, நம்ம மகான் மத்த அடுத்த வீட்டுக்காரங்க வந்து அழுகுறான், பக்கத்து வீட்டுக்காரங்க அடிச்சு போட்டாருன்னு சொல்லு பாப்பாக்கு. உண்மையா நீங்க சொல்லுங்க அப்பா, அப்பா அந்த மாதிரி சமயத்துல நல்லா இருக்குமா? நீங்க என்ன செய்வீங்க?
पड़ोसी को कहोगे इसने गलती की थी, आप हमें बताते, हम इसको पनिशमेंट देते.
நீ ஏன் அடிக்கிறீங்க? தப்பு பண்ண சரிங்க, அது எங்கிட்ட சொல்ல வேண்டிய என்ன, நீங்களே அடிக்கிறதா? நம்ம போய் அவர்கிட்ட போய் சண்டை போடுறோம். மத்தவங்களுடைய அவகுணத்தை கெட்ட குணத்தை பார்த்து கஷ்டத்தை கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா, பகவானுடைய குழந்தைகளுக்கு கஷ்டம் கொடுக்குது, மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறோம், துன்பம் கொடுக்கறோம். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாங்க, கடவுள் கூடவே வந்து விரோதமா ஆயிடுறாங்க. எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி நேரடியா கடவுளுக்கும் அவங்களுக்கு சண்டை வந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுது. அங்க பாபாவுக்கு அது மாதிரி பாபாவுக்கும் விருப்பமாக இருப்பதில்லை. எது வந்து மற்றவங்க நம் குழந்தை மீது என்னுடைய குழந்தை மீது கஷ்டம் கொடுப்பது என்பது எனக்கும் பிடிப்பதில்லைங்கிறார் பாபா. ஆக பாபா வந்து நம் மீது அவ்வளவு எல்லையற்ற ஒரு அன்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார். பாபா கிட்டே வந்து நாம அந்த மற்றவங்க அல்லது தவறு செய்யும்போது அவர்கிட்டே வந்து சண்டைக்கு போற மாதிரி
ஆயிப்போம்.
யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன மாதிரி நடந்து கொள்ளும் சரி, நம்மீது நாம என்ன சொன்ன பாபா என்ன சொல்றாரு, மத்தவங்க உங்க மேல ஒண்ணு பண்ணாலும் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன்ல, நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்றார் பாபா. நீங்க சுப பாவனை கொடுங்கன்றார், சுப பாவனை மட்டும் கொடுங்க, நீங்க போய் அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடாதீங்க, நீங்க களத்துல போய் இறங்காதீங்க, அடிக்கிறதுக்கு உள்ளதுக்கு நான் பாத்துக்கிறேன்றார் பாபா.
புரிந்ததான்,
குழந்தைகள் வீட்டுல அப்படி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் கொடுக்கறாங்க, நல்ல நல்ல சம்ஸ்காரமே இல்ல, அதனால அதனால அவங்க விட்டுறது இல்ல, சின்ன சின்ன குழந்தைகள் விட்டு
சொல்றாங்க,
கெட்ட வழக்கங்கள் அல்லது இந்த மாதிரி ட்ரக்ஸ் இந்த மாதிரி போதை மருந்து எல்லாம் சாப்பிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, கெட்ட வழியில போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு
சொல்றது,
அவங்களுக்கு புரிய வைப்பது எங்க கடமை தானே, அதனால செய்யறோம்.
ஆனா
நாம் அவங்களுக்கு புரிய வைக்கிற முறை என்ன, ரைட் தான், அவங்க தப்பு பண்ணா கூட அதையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய கெட்ட பழக்கங்களினுடைய பிரபாவத்தில் வந்து நீங்க பேசுறது இல்லையா, அப்பன்னு அவங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, இன்னும் கெட்டு போவாங்க. நம்முடைய கல்வியில் திட்டு இருந்தது, கோபம் இருந்தது, பெர்மனண்டா வெளிக்காட்டுகின்ற அந்த கோபத்தி கனல் இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு பலனை கொடுக்காரு. நம்ம வந்து சுத்த பாவனையோடு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்தா, அன்போடு செய்தா, அப்ப அவங்க சிந்திச்சு பார்ப்பாங்க, ஆஹா எனக்காக தானே சொல்றாங்க, என்னுடைய நன்மைக்காக தானே சொல்றாங்க, நம்முடைய அம்மா அப்பா அதாவது கமெண்ட் அடிச்சோம், திட்டினா வச்சோம், சிங்கமா பேசி எப்படி எப்படா ஏண்டா என்ன பண்ற அப்படி இப்படி ஆய்வுன்னு உலகத்துமா அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சொன்னால பலனும் கிடையாது. ஆனா அவங்க மனசுல தொடர்கின்ற மாதிரி ஆக்கப்பூர்வ ரீதியில் அவங்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும் சொன்னா, அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இந்த காலத்து பிள்ளைகள் போல, நமக்கு தான் தெரியும்ன்றீங்களா, அது உங்களுக்கு தான் செய்து இருந்தாலும் நாம சுப பாவனையோடு அவங்களை செய்யணும், வழி கொண்டு வரணுங்கிறாங்க சிஸ்டர். நீ டாக்டர் பாருங்க, எந்த எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்ற, நீ செத்த போய் அப்படின்னு சொல்லுவாரு, சரியாயிடும் சரியாயிடும், நான் ஒரு விஷயம் போடும் பாரு நல்ல சரியாயிடும், சாகக்கூடிய கடைசி நேரத்தில் கூட அதே தான் சொல்லிட்டு இருப்பாரு டாக்டர், நீங்க நல்லா ஆயிட்டு வரும் சொல்லுவாரு, பேச அந்த நோயாளிக்கு அதை சொல்ல மாட்டார், அப்படியே சொல்லணும்னா உத்தத்தர சுட்டதர வாங்க உண்மையான விஷயத்த அவங்கள்ட்ட தான் சொல்லுவாரு. இல்லாட்டா அந்த கொஞ்ச நேரம் இருக்கிறது கூட பயத்தால் அது உடனே அதுக்கு முன்னாலே ஜெயித்து போயிடுவார், இவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டா, டாக்டர் சொல்ற வார்த்தையை கேட்டா, அதனால அந்த குழந்தைகள் ஒரு குழந்தை பல தேவைகள் இருக்கலாம், ஆனா நல்ல குணம்னு நிச்சயமா எல்லா இடத்துலயும் இருக்கிறதா, அதை நீங்க அப்ரிசியேட் பண்ணுங்க, அதை பாராட்டுங்க, அந்த விசேஷ தன்மையை உங்களை வெளிக்கொண்ட வர முயற்சி பண்ணுங்க. அப்போ அப்ரிசியேட் பண்ணும்போது புகழும் போது அவங்களுடைய அந்த விசேஷ தன்மையின் மேல்மேலும் வளரும் அந்த குழந்தைகள்ல. டாக்டர் என்ன சொல்றாரு,
டாக்டர் வோயி அச்சா மானா ஜாதே ஜிஸ்கா ஹாத் சாஃப்ட் ஹோ,
யாருடைய கை ரொம்ப சாஃப்டா இருக்குதோ நல்லா இருக்குதோ, அவரு ரொம்ப ஊசி போடுறாரு அப்படி இருக்காரு, இன்னொருத்தர் இன்னொரு டாக்டர் அப்படின்னா அவங்ககிட்ட யார் போவாங்க, ஆனா ரொம்ப சாஃப்டா வெறும் மெடிசன்லயே சுகப்படுத்துறாரு, அவரு கை ராசிக்காரர் அப்படின்னு தானே சொல்றோம் இல்லையா, ரொம்ப வேகமா ஊசி போடுறாரு, எதுக்கு எடுத்தாலும் ஊசி போடுறாரு, ஆபரேஷன் பண்றாரு. ஆனா என்னுடைய பாடம் வந்து எவ்வளவுதான் நல்ல பாடமாக இருந்தாலும் புகழுக்கு இழுக்கு தர்ற மாதிரி இருந்துன்னா கேட்கறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துன்னு சொன்னா அதுல வந்து பலன் நிச்சயமா கிடைக்காது. அதனால கல்வி புகட்டும் போது வந்து நார்மலா ரொம்ப பாவனையோடு நீங்க அவங்களுக்கு சொன்னீங்க, குழந்தைகள் ஏற்றுக்கொள்வாங்கிறாங்க. அந்த மாதிரி கடைசி நேரத்தில் வரக்கூடாது, யாரையும் நோயாளி வந்துட்டாருன்னா ஏன்னா இவருக்கு நான் பார்க்க மாட்டேன், வெறுப்பு வெறுப்புறது அவருக்கு அந்த புண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு வெறுப்புறமா என்ன? எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் டாக்டருக்கு அது ஒரு பெரிய ஒரு சவால் இல்லையா? அதை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்றுதான் நல்ல டாக்டர் வந்து முயற்சி செய்வார். நாம என்ன பண்றோம்? கெட்டது என்ன? ஆத்மாவுடைய பலகீனம், ஆத்மாவுடைய நோய் வந்து கெட்டவைகள், அதைத்தான் பாக்குறோம். அது நோய், கெட்டவைகள் என்பது நோய் போன்றவை. அதை பார்த்துட்டு நாம வந்து அந்த நோயை பார்த்துட்டு நம்ம டாக்டர் வெறுக்கிற மாதிரி, ஐயா இது என்ன ரொம்ப புண்ணா இருக்கு, இதெல்லாம் நான் கை தொட மாட்டேன் டாக்டர் சொன்னா அது எப்படி ஆகும்? நம்மளும் ஆன்மீக டாக்டர் தர, எவ்வளவுதான் கெட்ட குணம் பெறவிட்டு இருந்தாலும் நாம அந்த பார்வையோடு பார்க்கக்கூடாது. தீயவை என்பது, தீய குணங்கள் என்பது அவருக்கு இருக்கக்கூடிய பிற ஆத்மாக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நோய் என்று நாம் கருத வேண்டும். அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பது நமது கடமை என்று சொல்ல வேண்டும், நினைக்க வேண்டும். பாபாவுடைய குழந்தைகளுடைய வேலையும் அதுதான். அடுத்து டாக்டர் என்ன பண்றாரு? பொதுவாக சிகிச்சை செய்யறதுக்கு முன்னால தன்னுடைய பாதுகாப்பை அவர் முதல்ல, ஏன்னா அந்த ஒரு கிருமிகள் இவர்கிட்ட வந்துடக்கூடாது, நோயுடைய கிருமிகள் இவர்கிட்ட வந்துடக்கூடாது. கையில கிளவுஸ் போட்டுக்கிறாரு, வாயில முகமூடி மாதிரி போட்டுக்கிறாரு, மாஸ்க் போட்டுக்கிறாரு. ஆகியனால மற்றவங்களோட அவகுணங்களை பார்க்கும்போது, அவங்களுக்கு சிகிச்சை அடைக்கும் போது முதல்ல நம்முடைய புத்தியில் என்ன அணிந்து கொள்ள வேண்டும்? மாஸ்க் போட்டுக்கணும். அந்த அவகுணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது, இல்ல அந்த கிருமிகள் நமக்குள்ள வந்துடக்கூடாது. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு கோபத்தில் இருக்கிறாரு, அந்த பிரபாதத்தில் நானும் வந்து நானும் கோபகாரணம் ஆயிட்டா, ஆஹா இது தப்பாச்சே. அப்ப அவருடைய நோய் டாக்டருக்கு நமக்கு வந்த மாதிரி அதனால போய் சிகிச்சை அளிக்கிறதுக்காக போனோம். ஆனா போன இடத்துல அவர் நோயை நாம வாங்கிட்டு வந்துட்டேன், அவரு கோபப்பட்டார், நானும் கோபப்பட்டேன். அப்ப அந்த நோய் எனக்கு வந்துருச்சு. சரிதானா? உண்மையான இருதயத்தோடு மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வோம் என்று நாளிலே என்னுடைய மற்றவங்களுக்காக சுப பாவனையே இருக்க வேண்டும். யாரு எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நம்முடைய உள்ளத்தினுடைய அடையாளத்திலிருந்து என்ன கிடைக்கணும்? உங்களுக்கு சுப பாவனை, அந்த சுப பாவனை நம்முடைய உள்ளத்தின் அடையாளத்திலிருந்து எழ வேண்டும் பிறருக்காக. அந்த அப்பதான் நாம செய்யக்கூடிய இந்த காரியத்தின் மூலமாக பலன் என்பது நூற்றுக்கு நூறு நமக்கு கிடைக்கும். இப்ப கூட அஸ்ஸாமுக்கு போயிட்டு வந்தோம், பின்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னால அங்க 11 வருஷமா ஒரு அம்மாவுக்கு ரொம்ப டிப்ரெஷன். அந்த அம்மா அப்படி ஒரு 6-7 மாசமா பாபா குழந்தையாயிருக்கிறாங்க. அந்த அம்மா பாபாவுடைய ஞானத்தை எடுத்துக்கொண்டாங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க, ரொம்ப மன சோர்வுல இருந்தாங்க, மன அழுத்தத்தில் இருந்தாங்க. அப்ப குழந்தைகளுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும் என்பதையும் மறந்து போறாங்க. அந்த பிரெயின்ல அவர் நிறைய சாப்பிட்டு நிறைய அவங்களுக்கு சைடு எஃபெக்ட், அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்காக நிறைய டேப்லெட் சாப்பிட்டு அது ஒரு பேட் எஃபெக்ட் உண்டாக்குது. வீட்டுல ஒரே டென்ஷன், எப்ப பார்த்தாலும் மன அழுத்தம், போராட்டம், சண்டை, சச்சரவு. அப்போ பிரதர் அங்க போயிருக்காரு சூரஜ் பாய். அந்த அம்மா சொன்னாங்க, அந்த சிஸ்டர் சொன்னாங்க, 11 வருஷமா டிப்ரெஷன் அவங்களோட சந்திங்க. அப்போ எப்படி பாபா தன்னுடைய குழந்தைகளை வந்து மூலமாக எப்படி உதவி செய்கிறார்? பாபா வந்து யாரையாவது நிமித்தமாக வைக்கிறார் இல்லையா? செய்யறது யாரு? பாபா தான். இருந்தாலும் யாரோ ஒரு நல்ல குழந்தைகளை நிமித்தமாக இருக்கிறாரு. சோ அந்த அம்மாவுக்கு உதவி செய்வதற்காக சூரஜ் பாய் மூலமா அந்த அம்மா பாபா இதை செய்யறாரு. அந்த பதருக்கு அதை அவர்கிட்ட ஒரு அறிய விரும்புறான், இந்த டென்ஷன் எந்த காரணத்தினால அந்த அம்மாவுக்கு டென்ஷன் ஆச்சு? அவரோட பேச ஆரம்பிச்சாங்க அந்த அம்மாவோட பிரதர் சூரஜ் பாய். கொஞ்ச நாள் நினைச்சு பாருங்கம்மா, எப்ப நடந்தது இந்த டென்ஷன்? எப்ப வந்தது உங்களுக்கு? எப்ப இந்த மன அழுத்தம், மன பாரம் எப்ப ஆரம்பிச்சது? அவங்க கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு விஷயத்துல அப்படியே சொல்றாங்க, நினைச்சு பாக்குறாங்க. அப்போ எங்க டென்ஷன் ஆரம்பமானதோ அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. நம்ம கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி சொன்னாங்க அந்த அம்மா. நாலாவது குழந்தை அவங்களுக்கு பிறக்க இருந்தது அந்த நேரத்துல, மூணு பெண் குழந்தைகள், நான்காவது குழந்தை பிறக்க இருக்கிறது. அப்போ டென்ஷன் ஆச்சு, ஏன்னா மூணுமே பெண்ணு, நாலாவதும் பெண்ணாச்சுனா என்ன ஆவறது கதி? ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. நம்ம சாந்தி போச்சு, அமைதி போச்சு, டென்ஷன் வந்து, மன அழுத்தம், மனபாரம், மன சோர்வு. அப்பா, ஒரு பையன் பிறந்தான், மூணு பெண் குழந்தைக்கு அப்புறம் பிறந்தது ஒரு
பையன்.
அந்த குழந்தை பையனோட எப்படி
எப்போ பையனுக்கு
அந்த ஆண் பையனை பார்க்கும் போதெல்லாம் கழுத்தை நெரிச்சு கொள்ளலும் போது ஆகுது.
ஏன்
அவங்க உறவுல நல்ல தன்மையே இல்ல. பிறகு இன்னும் சொல்றாங்க, அவனை கொலை செய்யறது கூட நான் முற்பட்டுட்டேன் சில சமயம் டென்ஷன்னால. கடைசியில் அவன் எப்படியோ தப்பிச்சிடறான் அந்த பையன். எப்போ நாம் நினைவுக்கு வருகணும், இவனுடைய குழந்தை இல்லானா, மூணு பெண் குழந்தைக்கு அப்புறம் நான் நாலாவது பெண் பிறந்திருக்கிறான், அவனை போய் கொல்ல போறேன். உலகத்துல இப்படி ஒரு அம்மாவா நானா? ஐயோ, இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. இப்படி டிப்ரெஷன், மனச்சோர்வு, இந்த மன அழுத்தம் என்பது, மன பாரம் என்பது வளர்ந்துகிட்டே
போகும்.
எப்படியாவது இந்த பையனை கொண்டலாம்னு ஒரு எண்ணம் கூட தோணுது.
ஆத்மா கோ ஜான்தி பி நஹி.
ஆனா அந்த ஆத்மாவை யாருன்னு நமக்கு தெரியுது, கர்ப்பத்தில் இருக்கு. அந்த ஆத்மா வந்த உடனே இந்த அம்மாவுக்கு சுகம், சாந்தி, அமைதி எல்லாம் போச்சு.
பூர்வ ஜென்மோ காப்,
பழைய ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்கு, கர்ம பந்தனம் அந்த குழந்தைக்கும் இந்த அம்மாவுக்கும். அந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், அந்த அம்மாவுக்கு நடந்த அந்த அது இது கர்மத்தினுடைய பலனை பாருங்க. அந்த பையனை உடவ முடியல, அதே சமயத்தில் கூடவும் இருக்க முடியல. டாக்டர் யாருக்கு? பிரெயினுக்கு சம்பந்தமா டாக்டர் வந்து என்ன பண்றாங்க, பிரெயினுக்கு சிகிச்சை கொடுக்கறாங்க, மூளைக்கு பண்றாங்க. மனசை பத்தி அவங்களுக்கு தெரியாது, டாக்டருங்களுக்கு தெரியும், மூளைக்கு தான் அவங்க வந்து சிகிச்சை கொடுக்கறாங்க. டேப்லெட் மேல டேப்லெட்டை போட்டு 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 அந்த அம்மா அப்படியே வீக் ஆகிட்டே வராங்க. சரீரத்தினுடைய கண்டிஷனே உடலே கட்டு போச்சு, உடம்பு கட்டு போச்சு. அது சம்பந்தத்தையும் ஒன்னாக்கணும் அந்த பையனோட உறவை. அப்ப பதர் சொல்றார் சூரஜ் பாய், பூர்வ ஜென்மத்துல அந்த ஆத்மா உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கிறது. அந்த ஆத்மா உங்க வீட்டிலேயே இப்ப பிறவி எடுத்திருக்கிறது. அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த பிரபாவம் இருக்கிறது. நீங்க எப்பதெல்லாம் அந்த பையனை பாக்குறீங்களோ உங்களுக்கு உங்களுக்கு வெறுப்பு வருது. ஏன்னா பகலே முன்ன முந்தைய பிறவியில உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிறான் அந்த பையன். அதனால அது எப்படி ஆயினாலும் உங்களுக்கும் அந்த குழந்தை மேல ரொம்ப வெறுப்பு ஏற்பட்டுகிறது. ஆகினால அப்ப என்ன சொல்றாரு பிரதர், தயவு செய்து அவங்கள அந்த பையனை நீங்க மன்னித்து விடுங்கள். அதுதான் வேற வழியே இல்ல. உங்களுடைய குழந்தைன்னு நினைங்க, ஏன் நினைக்க மாட்டீங்க, நினைங்க. நல்ல சரியான உள்ளத்தோடு, உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து அந்த குழந்தையை மன்னிச்சிருங்க. போன பிறவில் நடந்ததானே, இப்ப ஏன் ஒண்ணும் தெரியாத அந்த சின்ன பிள்ளை மேல அவங்க கோபத்தை காமிச்சிட்டு இருக்கிய அப்படின்னு சூரஜ் பாய்
சொல்ற.
அந்த ரெண்டு பேருடைய நெகட்டிவ் எனர்ஜி சண்டை போடுது இப்போ, புரியுதுங்களா? அந்த அம்மாவுடைய நெகட்டிவ் எனர்ஜி, அந்த பிள்ளையோட நெகட்டிவ் எனர்ஜி, ரெண்டும் சண்டை போடுது. இப்ப டென்ஷன் வராம என்ன செய்யும்? ஆக இந்த குழந்தையும் குஷியா இருக்கணும், நல்லதா இருக்கணும், பெரியான பிறகு நல்ல பையனா மாறணும் அப்படின்னு நல்லதே நினைங்க. அந்த பையனுக்காக உங்க புள்ளதானம்மா, உங்க
புள்ளதானே.
11 வருஷம் கழிந்த பிறகு இந்த மன்னிக்கும் ஒரு தன்மை அந்த பையன் மேல அந்த அம்மா பிரயோகம் பண்ணி பாக்குறாங்க. பண்ணி 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 ஒரே மாசத்துல வெரி குட் ரிசல்ட், நல்ல ரிசல்ட்.
பஹலி ராத் தி வோ பினா நீந்த் கி
11 மாசத்துக்கு அப்புறம், 11 வருஷத்துக்கு அப்புறம் அன்னைக்கு தான் அந்த அம்மா டேப்லெட் இல்லாம அன்னைக்கு நல்ல தூக்கம் தூங்கி இருக்கிறாங்க. 11 வருஷமா தூக்கத்துக்காக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அம்மா இந்த மன்னிக்கும் திறன் அப்ளை பண்ண பிறகு மன்னிச்சு மனசு லேசாயிட்டு நல்ல தூக்கம் வருது. பத்தீங்களா? இதுதான் பாபாவோட ஞானத்தினுடைய அதிசயம். அப்புறமா 20-21 நாளைக்கு அப்புறம் பாபாவுடைய சீசன் வந்தது. மவுண்ட் அபுக்கு வந்து பாபாவை சந்திக்க வர்றாங்க. அந்த அம்மா சூரஜ் பாய் பார்க்க வந்தாங்க.
இப்ப டிப்ரெஷன் இல்லை. முகத்துல
எவ்வளவு சந்தோஷம், ரொம்ப
குஷி. இந்த
அம்மா பதில் கொடுக்கறாங்க. 11 வருஷத்துக்கு அப்புறம் 11 டாக்டர்களுக்கு காமிச்ச பிறகு கூட 11 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணினேன். அப்ப கூட எனக்கு இந்த நோய் போல. ஆனா மன்னிக்கும் திறன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை மூலமா அந்த ஒரு மாத்திரை ஒரு டேப்லெட் சாப்பிட்டேன், முடிஞ்சது எல்லா ரோகமும். கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு, நோயெல்லாம் முடிஞ்சு
போச்சு.
அந்த மன்னிப்பின் தன்மை மூலமாக அந்த தன்மை எனக்கும் அவனுக்கும் இடையே இருந்த உறவு ரொம்ப சந்தோஷமா மாறிட்டு அந்த கடுகடுப்பு தன்மை போச்சு, கடுமையான உணர்வு நீங்கி போச்சு, இனிமை வளர்ந்தது, மென்மை வளர்ந்தது எங்க உறவுகள்ல. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மிகவும் சுகம் நிறைந்ததாகி ரொம்ப குஷியா
இருந்தது.
பெங்களூருக்கு போயிருந்தோம் நாங்க, அங்கேயும் கூட பட்டி நடந்தது. இப்போ இந்த மன்னிக்கும் திறனை, மன்னிக்கும் தன்மை பற்றி அந்த கிளாஸ் அங்க நடத்தணும் பெங்களூர்ல கூட. சொல்றோம் இல்லையா, சைலண்ட் வைக்கணும் மொபைல.
கிளாஸ் கத்தம் ஹோனே கே பாத் மொபைல் போன் மே திகாதே ஹே கி பென்ஜி தேகோ 15 தோ ஐசே மிஸ் படே ஹே.
15 மிஸ்கால் வந்திருக்கு, 15 மிஸ்கால் ஒருத்தருக்கு வந்திருக்கு.
15 20 படி ஏக் ஹி நம்பர் சே,
ஒரு நம்பர்ல இருந்து, அதுவும் ஒரே ஒரு நம்பர். அது யாரு? என்னுடைய நண்பன். அவன் 15 இடம் எனக்கு போன் பண்ணிக்கிறான். அங்க பெங்களூர்ல இது
50,000 ரூபாய்க்கு படி
அவனுக்கு 50,000 தேவைப்பட்டது.
இஸ்கி நியத் பதல் கை, ஏ முஜே மேரே பைசே ரிட்டர்ன் நஹி கர்னா சாஹதா. 6 மஹீனே சே மே இஸ்கே கர் கே சக்கர் லகா ரஹா ஹூன், முஜே மில்தா நஹி ஹை, பஹானே மார்தா ஹை.
50,000 ரூபாய் வாங்குறதுக்காக அங்க போனோம்.
பரேஷான் கர் தியா இஸ்னே,
ஆனா அவன் பணம் தர்ற மாதிரி தெரியல. பலமுறை போன் பண்ணியாச்சு.
சே பஹலே மேனே இஸ்கோ க்ஷமா கியா,
நான் இன்னைக்கு அவன மன்னிச்சேன்.
ஔர் உஸ்கோ தில் சே 10 துஆயே தி, ஔர் பஹலி
துஆ
தன்வான் பவ்,
அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன். அவ்வளவுபுறமா அடியாளத்தில் சொன்னேன், ரொம்ப சீரும் சிறப்புமா செல்வத்தோடு வாழ்னு சொல்லி வரதானம் கொடுத்தேன். அப்புறம் பார்த்தா நம்முடைய போன்ல மிஸ்கால் வந்தது, 15 மிஸ்கால் இருந்தது. அங்கே நின்று அவனை பேசு அப்படின்னு சொன்னா பேசினாரு. சுவிட்ச் ஆன் பண்ணி அவரு செல்போன்ல பேசுறாரு. அந்த அதே நண்பன் சொல்றான், 1 மணி நேரமா எனக்கு ரொம்ப தோன்ற, உன்னுடைய முகம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குப்பா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட 50,000 கடன் வாங்கி ஏமாத்தணும்
நினைச்சேன், ரொம்ப
என்னுடைய உதவி செஞ்ச நண்பனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உணர்வு வந்துகிட்டே இருந்தது. அந்த பச்சை 50,000 ரூபாய் வாங்கிட்டு போ பாருங்க, 50,000 ரூபாய் தயவுசெய்து வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்றான். திரும்ப போன் பண்ணி கேட்டப்போ இப்படி விரோதிகளை கூட நண்பனாக்கக்கூடிய ஒரு சக்தி எதுக்கு இருக்கு? மன்னிக்கும் தன்மைக்கு இருக்கு. ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், மன்னியுங்கள் மறந்து போங்கள்.
மாதாஜி ஒரு பாய்ஜி பாய்ஜி சே மில்னே ஆயே படே ஷர்மாய் ஹுவே சே சேரா ஆயே சே நீச்சே.
அப்படி தலைய இன்னொரு கதை, ஒரு பிரதர்கிட்ட வந்து பேசினாங்க, என்னுடைய காலிலே நான் கோடாரி வச்சு வெட்டிட்டேங்க அப்படின்னு வந்து பிரதர் சொன்னேன். என்ன பண்ண, என்னுடைய வீட்டுல குமார் பிரதர் இருக்கான், அவன் வந்து பாபாவுடைய குழந்தை. எனக்கு நான் வந்து வயசாகி போச்சு, எங்க அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க, அவன் அம்மா அவனுக்கு ரொம்ப பிரஷர் கொடுத்தோம், கடைசி வரை வேண்டான்னு சொன்னான். நான் பாபாவுடைய குழந்தை, பாபாவுடைய ஸ்ரீமத் படிதான் நடப்பேன், உனக்கு நம்ம நல்ல சேவை பயின்றேன், ஆனா எனக்கு கல்யாணம் மட்டும் வேண்டாம் சொல்லு. இந்த அம்மா எப்படியாவது வயசாகி போச்சு, உனக்கு கல்யாணத்தை முடிச்சுன்னு துடிக்கிறாங்க இந்த அம்மா. அதான் இந்த அம்மா 4 நாள் 5 நாள் சாப்பிடல. அப்ப இத பாத்துட்டு அவனுக்கே இதாகி போச்சு. சரிம்மா நீ சொல்றபடி கல்யாணம் பண்ணிட்டு சொல்றேன். வந்திருக்கிறது வந்து வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா வந்திருக்க மருமக சொரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சா, ஆஹா வீட்டுல நடந்தது பாருங்க, சூறாவளி புயலும் சுனாமி எல்லாம் வந்தது, மருமகளோட சேர்ந்தே வந்தது. இந்த மாதிரி கர்ம பந்தனம் வந்து எப்படி வருது பாருங்க, சண்டை சச்சரவு மன அழுத்தம் மன பாரம்.
நான்வெஜ் பண்ணி
வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நான் வெஜிடேரியன் எனக்கு வேணும் நான் சாப்பிடணும் நான் நான் வெஜிடேரியன் சமைக்க ஆரம்பிச்சது. இப்ப இந்த மருமகள் முகத்தையே நான் பார்க்க கூடாதுன்னு சொல்ற அம்மா இந்த புத்தி அப்ப இப்ப போச்சு.
तुमने शादी की तुम भुगतो मैं चला इसलिए बेटा उनका साथ नहीं दे रहा है लेकिन घर की सुख शांति पूरी तरह खत्म.
இப்படி அந்த மாமியார் மருமகள் சண்டையில அந்த வீட்ல ஒரே சண்டை சச்சற
उल्टा सास और ससुर काम कर रहे हैं वो क्या से
மருமகளுக்கு சேவை உள்ளதே ஆயி போச்சு. அம்மா இந்த அம்மா மாமி மருமகள் வந்து எனக்கு சேவை நினைச்சு போக இப்ப மாமியார் வந்து மருமகளுக்கு சேவை பண்ற மாதிரி ஆயி போச்சு. மருமக கூட உனக்கு ஏதோ கணக்கு விளக்குமா பத்தி நான் தான் வேண வேணும்னு சொன்னோம்ல நீ தான் இந்த மாதிரி பண்ணி மாட்டி வச்சு இப்ப பாரு நீயே கஷ்டப்படுற. கர்ம கணக்கு வந்து தேர்வு அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ வந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருக்க இப்ப வா வான்னு நீ கூப்பிட்ட தாலி கட்டி வச்ச இப்ப பாரு நீ படுற பாடு. இப்ப என்ன பண்ணு இப்ப என்ன பண்றது நேர்ல போய் சாம வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல மன்னிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. பாபாக்கு முன்னால அந்த ஆத்மாவை எமர்ஜி பண்ணிட்டு அவங்க முன்னால மன்னிப்பு கேளுங்க. உனக்கு என்னென்ன சாந்தோ சாந்தமாயிடு தேவியே உனக்கு ஏற்கனவே ஏதோ தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணிக்கிற அதை இப்ப ரூபத்துல மருமக ரூபத்துல வந்து இப்ப நீ வாட்டி வதைக்கிற அதனால மன்னிச்சுக்கோன்னு கேட்கலாம். ஆகையினால கூடவே மன்னிச்சுட்டு அவங்க அவங்க மேல கூட அந்த கொடுமையான மர்மங்கள்கிட்ட கூட வந்து நீங்க ஆசீர்வாதம் கொடுங்க. இப்போ இதை பார்த்துட்டு இந்த குமாரோட அந்த வந்திருக்கிற மருமக இன்னும் வேகமா போறான் அந்த ஞானத்துல இந்த மன்னித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த குணத்தின் வாயிலாக அது என்னுடைய சுப பாவனை மற்றவங்களும் வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு நன்மை ஏற்படுது. மற்றவங்களையும் சுகமாக நல்லவங்களாக ஆக்குறதுக்கு இது ஒரு தூண்டுகோல் ஆகிவிடுகிறது. சோ இது வந்து மன்னிக்கும் திறனுடைய விளைவு. இப்படி சொல்ல ஆரம்பிச்சுன்னா இப்ப கதகதையா கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அதுக்குள்ள சாயந்தரம் இப்ப இந்த மாதிரி மன்னிக்கும் தன்மை பற்றி விளைவுகளை பற்றி பேச ஆரம்பிச்சா அனுபவங்கள் பல்லாயிரம் இருக்கிறது. சாயந்தரம் ஆயிடும் அப்ப ஒருத்தர் பெரிய வயசான சொல்றாரு கிளாஸ்ல உட்காந்து உலகத்தையும் நான் மன்னிச்சிருவானா ஏன் பையனை பையனை வந்து நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரு. தனியாக அவரை கூப்பிட்டு அந்த பெரியவரை கூப்பிட்டு பேசினா நான் கூலி வேலை பண்ணி அவனை பெருசு பண்ண அந்த பையனை வெளியூர் ஆறு மாசத்துல வந்துருவோம் வெளிநாட்டுக்கு போனா ஆறு வருஷம் ஆச்சு இன்னும் ஆளை காணும். இப்படிப்பட்ட பையனை பார்த்து நான் எப்படி மன்னிக்கிறது ஒருபோது நான் அவனை மன்னிக்க மாட்டேன். அவருக்கு ரொம்ப அன்போடு நாம வந்து சொன்னோம் ரொம்ப உள்ளபூர்வமா நீங்க ஒரு தடவை அவரை மன்னிச்சிருங்க. அந்த தவிர உங்க பிள்ளைங்க தானே உங்க பையன் தானே அவன் என்ன பண்ண நீங்க அவன் சின்ன பையன் நீங்க தான் மன்னிப்பு கொடுங்களேன். அந்த அந்த வயசான ஒரு சரிங்க சிஸ்டர் நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் செய்யறேன் அப்படின்னு வீட்டில் உட்கார்ந்து இரவுல பாபாவுக்கு அந்த அந்த பையனுக்கு வந்து வைப்ரேஷன் கொடுத்து மன்னிப்பு கொடுக்கிறாரு. அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு தன்னுடைய அன்பு கொடுத்தாரு பாசத்தை கொடுத்தாரு நேசத்தை கொடுத்தாரு அவனை எமர்ஜி பண்ணி தியானத்திலேயே. அதுக்கப்புறம் நடந்து மூணாவது நாள் வந்து சொன்னாரு ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னாரு. ஆறு வருஷத்துக்கு அப்ப போன் வந்து அவன் ஊருக்கு வர இந்தியா திரும்புறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷமா குஷியா சொல்றாரு. என்னுடைய சுப பாவனை இல்லாம நம்ம அசுத்தமா அவனை நினைச்சதுனாலதான் அவனும் நினைச்சிருக்கிறான். இப்ப நான் சுப பாவனையோட நான் நினைக்கும் போது இப்ப அவன் இருந்து அந்த ஆக்கப்பூர்வமான ஒரு சுப பாவனை வந்ததுனால பாருங்க எவ்வளவு நன்மையா போச்சு. ஆக அந்த வெறுப்பு குறைஞ்சி இனிமை பாசம் வந்து கூடி போச்சு. சோ மன்னிக்கக்கூடிய தன்மையினால அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் மனித உள்ளங்களிலே ஏற்படுகிறது. அதுக்கான உதாரணங்கள் தான் இவை. மனதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அந்த மனசுல என்ன ஒரு கங்கை ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை தான் பிரவாகமாக எடுத்து ஓட வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு உள்ளத்தால் நான் வாங்க வேண்டிய ஒரு பொருள் மன்னிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அறம் குணம்.
क्योंकि ये ऐसी दौलत है एमरजेंसी में काम आती है
எமர்ஜென்சி ஆன ஒரு டைம்ல வேண்டிய சமயத்துல உதவிக்கு வரக்கூடிய ஒரு மருந்து தான் எது இந்த ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு அளிப்பது. மற்றவங்களை இது உள்ளபூர்வமாக நாம் மன்னிப்போம். எல்லாரையும் யார் எனக்கு தவறு பண்ணாங்களோ, யார் எனக்கு தீங்கிழைத்தார்களோ அவங்களையெல்லாம் நான் மன்னிக்கின்றேன். உண்மையிலேயே நான் செய்வேன் சொல்றவங்களை கை தூங்க பார்க்கலாம். இந்த ரொம்ப நல்லது. ஏழு நாட்கள், குறைஞ்சது ஏழு நாட்கள் இதை பிரயோகம் பண்ணி பாருங்க. காலையில் சாயந்தரம் இந்த யோகத்தினுடைய அந்த விளைவு நீங்க பார்ப்பீங்க. கட்டாயமாக நீங்க வந்து இந்த ஒரு பிரயோகத்தை வந்து ரொம்ப என்ன கண்டிஷனோட பண்ணுமா? முதல் கண்டிஷன், இவரை மன்னித்து விட்டேன். அவருடைய முகம் என்ன இதில் வந்தாலும், அவர் விஷயத்தை பத்தி பேசினாலும் அவருக்கு அவர் மீது எனக்கு கோபம் வராது. அவருக்கு நான் இனிமேல் கொண்டு நான் ஆசீர்வாதத்தையும் சுபமான எண்ணங்களையுமே நான் எண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வேணும். கட்டாயமா 100% ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரெண்டு கண்டிஷன் பேர்ல நீங்க பிரயோகம் பண்ணீங்கன்னா, இந்த விதிமுறை ஆன்மீக ஒரு அப்ளிகேஷன் ஒரு அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சந்தேகமே கிடையாது. பெரிய பாறை தலையில இருந்து இறங்கினது மாதிரி ஆயிப்போம். ரொம்ப லைட்டா நீங்க அனுபவம் பண்ணுவீங்க. லைட் அண்ட் லைட்டா லேசான இளவும் மஞ்சு போல ஆயிடும் உங்க மனசு. உங்களையும் நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று, உங்களுடைய தவறுகள் மீது நீங்கள் மன்னித்துக்கும் மன்னியுங்கள். பிறரையும் மன்னியுங்கள். இப்பொழுது உங்களுடைய கமெண்ட்ரி மூலமா இந்த விதியானது உங்களுக்கு கூறப்படும். அந்த ஆத்மாக்கள் கூடவே இருக்கலாம், அல்லது ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், அல்லது கடலை தாண்டி கூட இருக்கலாம். நாம சங்கல்பத்தின் ஆதாரத்தில் யாருடைய யாரையாவது நாம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அது இணைங்கிறோம். சீக்கிரமா ஒருத்தர் மற்றவரோடு இணைஞ்சு போறோம். எண்ணங்களினால் நம்முடைய வைப்ரேஷன் மூலமா அவங்களோடு நாம சங்கல்பத்தின் மூலமாக இணைந்திருப்பதன் காரணமாக இப்ப டெலிபதினு அதுக்கு சொல்றாங்க. நம்முடைய வைப்ரேஷன் மூலமாக சங்கல்பத்தின் மூலமாக இணைக்கின்றோம். அதன் மூலமாக என்னுடைய கடுமையான கணக்கு வழக்கு அங்கே குறைந்து விடுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை வந்து தடையில்லாமல் நான் ஆக்கிக் கொள்ள முடியும். ஆனந்தம் சுகம் நிறைந்ததாக என் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். அதனால செஞ்சு பாருங்க. உங்களுடைய சம்பந்தத்துல ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது, சீரான உறவு ஏற்படுகிறது. எந்த விதமான அதுக்கு பிறகு நெகட்டிவிட்டியே வராது. ஆக்கப்பூர்வ உணர்வுகளே நமக்குள்ள எழ ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நான் என்னென்ன செய்ய சொல்கின்றேனோ அதன் மாதிரியே உங்களுடைய மனக்கண்ணால் நீங்கள் அந்த காட்சிகளை காண ஆரம்பியுங்கள். இந்த ஜென்மத்தினுடைய சில முகங்கள் உங்கள் முன்னால் வரலாம். சிலவங்கள் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம். எல்லாரோடு நாம் வந்து எண்ணங்கள் மூலமாக சங்கல்பத்தின் மூலமாக இணைகின்றோம். ரொம்ப நம்பிக்கையோட எல்லாரையும் நான் மன்னிக்க வேண்டும், மன்னிக்கும் தானம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு அமர்வோம். நீங்கள் உங்கள் அனைவரையும் தன்னைத்தான் சூக்ஷ்ம வதனத்தில் எடுத்துச் செல்லுங்கள். மனம் புத்தியின் மூலமாக உங்களை சூக்ஷ்ம வதனத்தில் எடுத்துச் செல்லுங்கள். அங்கே பறந்து செல்லுங்கள். நட்சத்திர மகாயங்களையும் கடந்து நாம் செல்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூட்சியமான உலகம், அங்கு சூரியனுடைய ஒளி பரவியிருப்பது போன் அந்த ஒரு உலகை நாம் மனக்கண்ணால் காண்கின்றேன். இந்த பிரகாசத்தின் நடுவிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய பாப் தாதா இந்த சூட்சும உலகத்திலே பிரம்மா பாபா அவருடைய நெற்றியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஜோதியாக விளங்கும் ஷிவ் பாபா. நாம் பாபாவின் அருகில் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை உணருங்கள். பாபாவுடைய அன்பு நிறைந்த ஒரு பார்வை என் மீது பட்டுக் கொண்டிருக்கிறது. பாபாவுடைய வலதுகரம் எனது தலையின் மீது இருக்கிறது. ஆசீர்வாதத்தை வழங்கிய வண்ணம் இருக்கின்றது. இந்த கை மூலமாக எனக்கு பரமாத்மாவினுடைய வில் பவர், அந்த மனோ தைரியம், மனசக்தி என்பது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வில் பவர் மூலம் மிகுந்த சக்தி கிடைக்கிறது. நடக்க முடியாததை கூட நடப்பதாக நடக்க வைக்கக்கூடிய சக்தி கிடைக்கிறது. இப்பொழுது நாம் என்னுடைய சங்கல்பத்தை பாபாவிற்கு தெரிவிக்கின்றேன். பாபா, இன்று மூன்று உலகத்திற்கும் அனைத்திலும் பெரிய ஒரு தானத்தை செய்ய விளைகின்றேன். மன்னிக்கும் தானம், பிறரை மன்னிக்கும் தானம், உண்மையான உள்ளத்தோடு நான் அனைவரையுமே மன்னிக்கின்றேன். சங்கல்பத்தின் மூலமாக அந்த ஆத்மாக்களோடு நான் இணைகின்றேன். அவர்களோடு எனக்கு கடுமையான ஒரு கணக்கு வழக்கு என்று இருக்கிறது. அது இந்த ஜென்மத்தில் உள்ள ஆத்மாவாக இருக்கலாம், அல்லது கடந்த பிறவிகளுடைய ஆத்மாக்களாகவும் கூட இருக்கலாம். அந்த ஆத்மாக்கள் அனைத்துமே என்னோடு எண்ணங்களின் மூலமாக சங்கல்பத்தின் ஆதாரத்தில் இணைகின்றன. முன்னர் நான் அவர்களுக்கு கஷ்டம் தந்துள்ளேன், துன்பம் இழைத்துள்ளேன், டென்ஷன் கொடுத்துள்ளேன், அவர்களுடைய வெற்றிக்கு நான் தடையாக இருந்திருக்கின்றேன், அவர்களோடு நான் பொறாமையாக இருந்தேன், கடுமையான சொற்களை நான் அவர்கள் மீது செலுத்தியிருக்கிறேன். அந்த ஆத்மாக்கள் என்னோடு இணையட்டும் எண்ணங்களின் ஆதாரத்தில். எனது அருமையான ஆத்மாக்களே, தெரிந்தோ தெரியாமலோ என்னால் என்னென்ன தவறுகள் நடந்துள்ளனவோ, மனோவிகாரங்களுடைய வசமாகி பொய்யான அகங்காரத்தின் காரணமாக நான் என்னென்ன கஷ்டங்கள் கொடுத்திருக்கிறேனோ, கஷ்டங்கள் தந்திருக்கிறேனோ, நான் உண்மையான சுத்தமான உள்ளத்தோடு ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரோடும் மன்னிப்பு நான் கேட்கிறேன். ஆத்மாக்களே, என்னுடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னை தயவு செய்து மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள். பொழுது அந்த ஆத்மாக்கள்
ஜினோனே முஜே கஷ்ட தியா முஜே தக்லீஃப் தியா
எனக்கு கஷ்டங்கள் கொடுத்திருக்கின்றன.
மேரா நாம் கராப் கியா
என்னுடைய பெயரை பெயருக்கு இழுக்கு உண்டாக்கி இருக்கின்றன. எனக்கு எதிராக விரோதமான நடவடிக்கைகள் இறங்கியிருக்கின்றன. என்னுடைய அமைதியை இழக்கு செய்துவிட்டன. அம்மாதிரியான ஆத்மாக்களை நான் இங்கே அழைக்கின்றேன். ஆத்மாக்களை நீங்கள் எங்கிருந்தாலும் சரி என்னோடு இப்பொழுது இணையுங்கள். எண்ணங்களின் வாயிலாக உணர்கின்றேன். இப்பொழுது உங்களிடமிருந்து அது மாதிரியான அதிர்வலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆத்மாக்களே உங்கள் அனைவருடைய தவறுகளை நான் மன்னித்து விடுகிறேன். அஞ்ஞானத்தின் காரணமாக மனோவிகாரங்களின் காரணமாக அதன் அவைகளின் வசமாகி நீங்கள் என்னென்ன தவறுகள் இழைத்துள்ளீர்களோ இன்று
சத்குரு பாப்
சத்குரு பாபாவை சாட்சியாக வைத்து நான் உங்களிடம் உங்களை உண்மையான உள்ளத்தோடு மன்னிக்கிறேன். ஹே ஆத்மாக்களே நான் உங்களை கர்ம பந்தனங்களிலிருந்து விடுதலை
அளிக்கின்றேன்.
ஹே இயற்கையின் ஐந்து தத்துவங்களே
என்னால்
உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் நிகழ்ந்திருந்தால் எதிர்மறையான அறிவுரைகள் உங்களை அடைந்திருந்தால் என் மூலம் ஐந்து தத்துவங்களாகிய உங்களிடமும் நான் இன்று மன்னிப்பு கோருகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் என்னுடைய நண்பர்களாக ஆகிவிடுங்கள். ஏ ஆத்மாக்களே உலகத்தில் எங்கிருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் மங்களம் என்பது நன்மை என்பது நிகழ வேண்டும். அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும். பலன் ஏற்பட வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையிலும் சுகம் சாந்தி நிறைந்து வழிய வேண்டும். நன்மைகள் பல உண்டாக வேண்டும். அனைவரும் நோயற்றவர்களாகவும் தடைகளற்றவர்களாகவும் ஆக வேண்டும். அனைவரது சுபமான மனோ ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி அடைய வேண்டும். அனைவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி என்பது பரிமளிக்க வேண்டும். அனைவருக்கும் வெற்றி என்பது கிடைக்க வேண்டும். இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் மங்களம் நிகழ்த்தப்பட வேண்டும். எப்பொழுதுமே நன்மையானது நடக்க வேண்டும். ஓம் சாந்தி.
அகர் மன் மே கோய் பி பய சிந்தா டென்ஷன் போஜில் கர்னே வாலி கோய் பி பாத் ஹோ तो अभी एक से चार बजे के बीच में एक पेपर पर लिख करके बाबा के रूम में उसे रख देंगे और अपनी ये बात बाबा को अर्पित कर देंगे, समर्पित कर देंगे, अपने मन को बिल्कुल फूल जैसा हल्का बना देंगे, खुशहाल बना देंगे। ओम शांति।